الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் மாயிதா விளக்க உரை வகுப்பில் இன்றைய தினத்தில் நாம் 87வது வசனத்தை அடைந்திருக்கின்றோம். சகோதரர்களே, இந்த சூரத்தை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று எங்களை அழைத்து இந்த சூராவை ஆரம்பம் செய்தான். எங்களுக்கு தெரியும், குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய அழைப்பு முறைகளில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்ற இந்த அழைப்பு முறை, இது விசேடமாக மூமீன்களை குறிக்கக்கூடிய ஒரு அழைப்பு. சகோதரர்களே, இந்த அழைப்புக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய செய்தி, இந்த அழைப்புக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய செய்தி ஈமானோடு சம்பந்தப்பட்டவை. ஒருவரிடம் உண்மையாக ஈமான் இருக்கும் என்று சொன்னால், அவர் இந்த அழைப்புக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய செய்தியை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துபவராக இருப்பார். ஏவலாக இருந்தால் அந்த ஏவலை எடுத்து நடப்பார், விளக்கலாக இருந்தால் அந்த விளக்கலை தவிர்ந்து வாழ்வார், ஏதாவது செய்திகளாக இருந்தால் அந்த செய்திகளை உண்மைப்படுத்துவார். எனவே யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற இந்த அழைப்புக்கு பின்னால் வரக்கூடிய செய்தியை கவனமாக மூமீன்களாகிய நாம் கேட்க வேண்டும் என்ற விளக்கத்தை ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் சுமார் 89 வசனங்களில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற அழைப்பை விடுத்திருக்கிறான். ஏறத்தாழ 89 ஆயத்துக்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அந்த யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற இந்த அழைப்பு இடம்பெற்றிருக்கக்கூடிய, அதிகமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தியாயம் எது என்று பார்த்தீர்களானால், அது இந்த சூரத்துல் மாயிதா தான். சூரத்துல் மாயிதாவில் தான் அல்லாஹு தஆலா அதிகமாக யா அய்யுஹல்லதீன ஆமனு என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். சுமார் 16 இடங்களில் வருது சூரத்துல் மாயிதாவில் மாத்திரம், 16 இடங்களில். எங்களுக்கு தெரியும், ஆரம்ப ஆயத்திலேயே அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு அவ்ஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே உடன்படிக்கையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ரெண்டாவது ஆயத்திலேயும் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹில்லு ஷஆஇரல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை நீங்கள் அவமதிக்காதீர்கள். பிறகு மூன்றாவது இடத்தில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இல சலா, தொழுகைக்காக நீங்கள் தயாரானீர்களானால் என்ன செய்யுங்க, வுது செய்து கொள்ளுங்கள் என்ற வசனத்தை மூன்றாவதாக சொன்னான். பிறகு நாலாவதாக நீங்க பாத்தீங்க என்று சொன்ன மாயிதாவினுடைய 8வது வசனம், கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா, அல்லாஹ்வுக்காக நீங்கள் இந்த உலகத்தில் நீதவான்களாக, நேர்மையாளர்களாக நீங்கள் நடங்கள் என்ற அந்த செய்தி 4வது அழைப்பில் சொல்லப்பட்டது. 5வது அழைப்பில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு உஸ்குருல்லாஹ், மக்களே ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று 11வது வசனத்தில் சொல்கின்றான். அதே போன்று சூரத்துல் மாயிதாவுடைய 35வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வப்தகு இலைஹில் வசீலா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நெருக்கத்தை தேடுங்கள். ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நெருக்கத்தை தேடுங்கள் என்று அந்த வசனம் ஆரம்பமானது. அதே போன்று 51வது வசனத்தில் அல்லாஹு தஆலா லா தத்தகிதுல் யஹூத வன்னசாரா அவுலியா, யூத கிறிஸ்தவர்களை உங்கள் தலைவர்களாக, உற்ற சிநேகிதர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று எங்களை அழைத்து எச்சரிப்பு விடுத்தான். அதே போன்று 54வது வசனத்தில், உங்களில் யார் ஈமான் கொண்டவர்களே, யார் இந்த மார்க்கத்தை விட்டும் முர்த்ததுகளாக வெளியே சென்று விடுவார்களோ, பிறகு அல்லாஹு தஆலா அவர்களை விட சிறந்த ஒரு கூட்டத்தை வருவான் என்ற செய்தியை சொன்னான். சகோதரர்களே, அதே போன்று 57வது வசனத்தில், ஈமான் கொண்டவர்களே லா தத்தகிதுல்லதீன அத்தகது தீனக்கும் ஹுஸ்வன் வலஇபா, இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் கேலிக்கூத்தாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்களை உங்களுடைய தோழர்களாக என்ன செய்யாதீர்கள். யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் உங்கள் தலைவர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள், உற்ற சிநேகிதர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள் என்று தடுத்து, பிறகு அல்லாஹு தஆலா வேறொரு முறையில் இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளவர்களையும் உள்ளடக்கி சொல்கின்றான். இந்த சமூகத்தில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, யார் இந்த மார்க்கத்தை கேலியாக வீணாக ஆக்கிக் கொள்வார்களோ அவர்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், யூத கிறிஸ்தவர்களில் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களில் இன்னும் காபிர்களில் என்றெல்லாம் சொன்னான். சகோதரர்களே, முஸ்லீம்களில் உள்ளவர்களாக இருந்தாலும் மார்க்கத்தை வீணாக விளையாட்டாக ஆக்கிக் கொள்பவர்களாக இருந்தால் அவர்களை எங்களுடைய சிநேகிதர்களாக நாங்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடாது. பிறகு அல்லாஹு தஆலா அடுத்து எங்களுடைய இன்றைய வசனமான யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று ஆரம்பிக்கக்கூடிய 10வது வசனம் இது. சூரத்துல் மாயிதாவினுடைய 10வது இடம். சுமார் 16 இடங்களில் அல்லாஹ் என்ன செய்கின்றான், சூரத்துல் மாயிதாவில் மாத்திரம் யா அய்யுஹல்லதீன ஆமனு என்பதை பயன்படுத்தியிருக்கிறான். அப்படி பார்த்தா குர்ஆன்ல அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூரா சூரா மாயிதா தான். சூரத்துல் பக்கரால 11 இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. ஆல இம்ரான் அல்லாஹு தஆலா 7 இடங்களில் என்ன செய்திருக்கிறான், பயன்படுத்தியிருக்கிறான். அப்ப ஏனைய அனைத்து சூறாக்களிலும் மாயிதாவில குறையதான் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில சூறாக்களில் ஒரு விடுத்தங்கள் கூட இருக்கிறது. மொத்தமாக பார்த்தா குர்ஆனுடைய 114 சூறாக்களில் 20 சூறாக்களில் இந்த யாயு அல்லதீன் ஆமனு என்ற இந்த அழைப்பு இடம்பெற்றிருக்கு. எங்களுக்கு தெரியும் குர்ஆன் அழைக்கக்கூடிய முறைகள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று கூப்பிடும். பெரும்பாலும் இது மக்காவுடைய வாழ்க்கையில் தான் என்ன யா அய்யுஹன் நாஸ் என்ற அழைப்பு வந்தது. அல்லாஹு தஆலா மனிதர்களே என்று கூப்பிட்டான். அப்ப மனிதர்களே என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் அதில் முஸ்லீம்கள் காபிர்கள் எல்லாரும் அடங்குவார்கள். பிறகு யா அய்யுஹல் இன்சான், மனிதனே என்று குர்ஆன் கூப்பிடுகின்றது. மா கர்ரக பிரப்பிகல் கரீம், சங்கையான உன் இரட்சகனை எதுதான் உனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது, அல்லாவை விட்டும் உங்களை ஏமாற்றியது எது என்று அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப யா அய்யுஹல் இன்சான், மனிதனே என்று கூப்பிடுகிறான். அப்ப மனிதனே என்றால் அதுல முஸ்லீம்கள் காபிர்கள் எல்லாரும் அடங்குவார்கள். பிறகு குர்ஆன் அழைக்கக்கூடிய இன்னொரு முறைதான் யா இபாத், என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் கூப்பிடுகின்றான். அடியார்களே என்று அழைக்கும் போதும் என்ன காஃபிர்களையும் என்ன செய்யும், ஏன்னா அவர்களும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான், விரும்பினார்களோ மறுத்தார்களோ அல்லாஹ்வுடைய அடியார்கள் தான். பிறகு அல்லாஹு தஆலா யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே என்று ஒரு சாராரை கூப்பிடுகின்றான். இது யூத கிறிஸ்தவர்களை தான் என்ன செய்யும், இது குறிக்கும். ஆனா வேதக்காரர்கள் என்ற அழைப்பில் நாங்களும் அடங்குவோம். ஏன், எங்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களாகிய நாங்களும் வேதம் வழங்கப்பட்டவர்கள் என்ற வகையில் நாமும் அதிலே அடங்குவோம். ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்து விட்டான், எங்களை தனியாக பிரித்து வேறொரு சிறப்பு வார்த்தையால் அழைக்க ஆரம்பித்து விட்டான். அதுதான் என்ன, யா அய்யுஹல்லதீன ஆமனு. சகோதரர்களே, ஈமான் கொண்டவர்களே என்ற இந்த அழைப்பு பெரும்பாலும் மதீனாவுடைய வாழ்க்கையில் தான் அழைக்கப்பட்டது. ஏன், அங்குதான் ஈமான் என்ன செய்யப்பட்டது, மூமீன்களுடைய ஈமான் ஸ்திரமானது. மூமீன்களுடைய ஈமான் ஸ்திரம் ஆன பிறகு அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று மூமின்களை அழைத்து சட்டங்களை சொல்ல ஆரம்பித்தான். அப்ப சூரத்துல் மாயிதாவினுடைய இந்த 87வது வசனத்தில் அல்லாஹு தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று எங்களை அன்பாக அழைத்து ஒரு கட்டளையை எங்களுக்கு பிறப்பிக்கின்றான். பாருங்க, நம்ம சொன்ன ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்தால் ஒன்றோ ஒரு ஏவலாக இருக்கும், எதையாவது அல்லாஹு தஆலா செய்யுமாறு சொல்வான். யா அய்யுஹல் லதீன ஆமனு இதா கும்தும் இலஸ் ஸலா ஃபஸ்லு, தொழுகைக்கு தயாரானீர்களானால் என்ன செய்யுங்கள், வுது செய்யுங்கள். இது ஏவல். யா அய்யுஹல் லதீன ஆமனு ஃபில் ஔஃபு பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள். இது ஏவல். இப்ப இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து என்ன செய்கின்றான், ஒரு சப்ஜெக்டை விளக்குகின்றான், தடுக்கின்றான். லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் எதை உங்களுக்கு ஹலாலாக்கி விட்டானோ அதை நீங்கள் ஹராமாக்காதீர்கள். எங்களுக்கு தெரியும் மார்க்க சட்டங்களில் மிக பிரதானமான இரண்டு சட்டங்கள் தான் ஹலால் ஹராம். ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டது, ஹராம் என்றால் தடுக்கப்பட்டது. அப்ப மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதும், உலகத்தில் அல்ல. என்ன மார்க்கத்தில் தடுத்த எத்தனையோ இதத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, உலக சட்டங்களில் ஹலாலாக்கி வைத்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் வட்டி இஸ்லாத்தில் தெளிவான ஹராம், என்ன அதுல இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அரசாங்கங்கள் பகிரங்கமாக என்ன வட்டியை ஆதரித்து அதற்குரிய அனுமதிகளை எல்லாம் கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப எனவே ஹலால் ஹராம் என்ற இந்த தீர்மானம் எதை வைத்து, மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து. சகோதரர்களே, இந்த தீர்மான உரிமையை அல்லாஹு தஆலா தன் கையில் வைத்திருக்கிறான். யாருக்கும் அந்த உரிமை கிடையாது. அல்லாஹ் எதை ஹலாலாக்கினானோ அதுதான் ஹலால், அல்லாஹ் எதை ஹராமாக்கினானோ அதுதான் ஹராம். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட என்ன கிடையாது, அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கும் உரிமை கிடையாது. சம்பவம் உங்களுக்கு தெரிந்ததுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் சாப்பிட மாட்டேன் என்று என்ன செய்தார்கள், தங்களுக்கு அதை தடுத்து கொண்டார்கள். அப்ப அல்லாஹ் என்ன வசனத்தை இறக்கினான், யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை எப்படி நீர் ஹராமாக்குவீர். தப்தகி மர்தாத அஸ்வாஜிக், உன் மனைவிமார்களுடைய திருப்தியை எதிர்பார்த்தா இதை செய்கிறீங்க. அல்லாஹ் என்ன செய்கின்றான், நபி அவர்களை கூட எச்சரித்தான். அப்ப எனவே எதை ஒன்றையும் ஹலாலாக்குவதற்கோ ஹராமாக்குவதற்கோ மனிதர்களாகி எங்களுக்கு உரிமை கிடையாது. சரி, இப்ப இந்த வசனத்தை நாம் பார்த்தால் எங்களுக்கு தெரியும் சில சம்பவங்கள் அந்த காலத்தில் நபி அவங்களோட காலத்தில் நடைபெறுகின்றது. அந்த சம்பவங்களுக்காகத்தான் இந்த வசனம் இறக்கப்பட்டதா அல்லது இது பொதுவாக இறக்கப்பட்டதா என்பதில் உலமாக்களுக்கு இடையில் சர்ச்சை இருக்கிறது. சரிங்களா, ஒரு சஹாபி புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தியில ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் இறைச்சி சாப்பிட்டால் எனக்கு உணர்வு அதிகரித்து விடுகின்றது. இறைச்சி சாப்பிட்டால் என்ன செய்கின்றது, எனக்கு உணர்வு என்று சொன்னால் பெண் தேவை எனக்கு என்ன செய்கின்றது, எனவே நான் இறைச்சியை என்ன செய்கின்றேன், எனக்கு நான் தடுத்துக் கொள்கின்றேன், எனக்கு நான் ஹராமாக்குகிறேன் என்று சொன்னார். அதே போல எங்களுக்கு தெரியும் ஆயிஷா நாயகி அவர்களுடைய அந்த செய்தி நாம் புகாரியிலே படிக்கின்றோம். மூன்று சஹாபாக்கள் நபி அவர்களுடைய மனைவிமாரிடத்தில் வந்து என்ன செய்யறாங்க, நபி அவர்களுடைய ரகசிய அமலை பற்றி விசாரித்து பிறகு மூன்று பேரும் மூன்று முடிவுகளை எடுக்கின்றார்கள். ஒருவர், நான் திருமணம் இதற்கு பிறகு செய்ய மாட்டேன். இன்னொருவர், இரவில் தூங்க மாட்டேன். இன்னொருவர், பகலில் என்ன அதாவது நான் சாப்பிட மாட்டேன். தொடர்ச்சியாக நோன்பு, தொடர்ச்சியாக இரா வணக்கம், பிரம்மச்சாரம் நான் வந்து என்ன. அதே போல உஸ்மான் இப்னு மஃஊன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் தங்களுடைய மனையை விட்டும் தூரமாகி பிரம்மச்சாரத்தை கடைபிடிக்க போவதாக எல்லாம் என்ன செஞ்சாரு, அறிவிப்பு செய்தார். அப்ப இது எல்லாத்தையும் மையமாக கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், வசனம் இறக்கின்றான், லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஹராமாக்காதீர்கள். சகோதரர்களே, ஹராமாக்குவது என்பது எங்களுக்கு தெரியும் மூன்று விதத்தில் அது இடம்பெறலாம். மூன்று விதத்தில் இடம்பெறலாம். ஒருவர் தனக்கு ஒன்றை ஹராமாக்கி கொள்வது, அவருக்கு தெரியும் மார்க்கத்தில் அது ஹராம் அல்ல, மார்க்கத்தில் அது ஹராம் அல்ல, ஆனால் அவர் தனக்கு தானே என்ன செய்கின்றார், ஹராமாக்கி கொள்கிறார். இப்ப நபி அவங்க வந்து தேனை ஹராமாக்குனது போல, தேன் மார்க்கத்தில் ஹலால் என்றது சட்டம் தெரியும் உங்களுக்கு. இதே போன்று அந்த மூன்று சஹாபாக்களும் அவங்க முடித்த முடிவுகள் வந்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டதல்ல, இது மார்க்கத்தில் ஹலால், அதாவது திருமணம் மார்க்கத்தில் ஹலால், இரவில் தூங்குவது ஹலால், பகலில் சாப்பிடுவது ஹலால் என்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் என்ன செய்தார்கள், அவர்கள் சில முடிவுகளை இவ்வாறு எடுத்தார்கள். அப்ப எனவே தனக்கு ஒன்றை தான் ஹராமாக்கி கொள்வது, இப்படி ஒரு முறையில் என்ன செய்யலாம். இரண்டாவது ஒரு முறை என்ன, மார்க்கத்தில் ஒன்று ஹலால் என்று இருப்பதை ஒருவர் மனமுரண்டாக ஹராம் என்று சொல்கிறார். உதாரணமாக வட்டி இல்ல, அது இஸ்லாத்தில் ஹலால் தான், அது ஹலால், பிரச்சனை இல்லை. தெரியும் இவருக்கு இஸ்லாத்தில் இது ஹராமாக்கப்பட்டதுன்னு தெரியும், இருந்தாலும் மக்களுக்கு சொல்றாரு இல்ல அது ஹராம் அல்ல அப்படின்னு சொல்றாரு. இது என்னது, இது வந்து பொய், இது அல்லாஹ் மீது என்ன செய்கின்றார், பொய் உரைக்கின்றார். அப்ப ஹராம் என்பது இவருக்கு தெரியும், மக்களுக்கு என்ன செய்கின்றார், ஹராம் அல்ல என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருப்பதற்கு ஒப்போசிட்டாக ஹராமாக்குகின்றார். இப்படி ஒரு முறையும் என்ன, ஹராமாக்குகின்ற முறை. மூன்றாவது ஒரு முறை என்ன, மார்க்கத்தில் அதை பத்தி சொல்லப்படவே இல்லை, மார்க்கத்தில் என்ன அதை பத்தி சொல்லப்படவே இல்லை, அது ஹராம் உண்டோ ஹலாலுண்டோ ஒன்றும் சொல்லப்படலை. இவர் என்ன செய்கின்றார், புதுசா ஒரு சட்டத்தை கிரியேட் பண்றார். இதுதான் ஜாஹிலியா காலத்தில் நடந்தது அதிகமாக. அல்லாஹ் என்ன சொல்றான், வஜஅலூ லில்லாஹி, அவர்கள் வந்து அல்லாஹ்வுக்காக என்ன செய்கின்றார்கள், இப்படி ஒரு விஷயத்தை அதாவது மிருகங்களை வந்து இது வந்து எங்களுடைய ஆண்களுக்கு ஹலால், இது எங்களுடைய பெண்களுக்கு ஹராம், இது அல்லாஹ்வுக்குரியது, இது எங்களுடைய விக்கிரகங்களுக்குரியது, இப்படி என்ன செய்தார்கள், சட்டங்களை அவர்களே உருவாக்கி கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அதை ஹராமாக்கல்ல, அவர்கள் என்ன செய்து கொண்டார்கள், அவர்களாக சட்டங்களை உருவாக்கி கொண்டார்கள். அப்ப இதுவும் என்ன, அல்லாஹ் பொதுவாக அனுமதித்திருப்பதை என்ன செய்கின்றார்கள், ஹராம் என்று உருவாக்குகின்றார்கள். ஆனா மார்க்கத்தில் ஏற்கனவே ஹராம் என்று சொல்லப்பட்டது அல்லது ஹராம் என்று வரல, இவராக என்ன செய்கின்றார், ஹராம் என்று உருவாக்கிக் கொள்கின்றார், மக்களுக்கு அதை போதனையும் செய்கின்றார். அப்ப எப்படி எடுத்தாலும் இந்த வசனம் இந்த மூன்று முறைகளையுமே என்ன தடுக்கக்கூடியதான். ஆனால் நடைபெற்ற சம்பவங்களை பார்த்தா, சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற சம்பவங்களை பார்த்தா, முதலாவது நாம் சொன்ன வகையைத்தான் அதிகமாக குறிக்கின்றது. என்ன, தனக்குத்தானே ஒன்றை ஹராமாக்கிக் கொள்வது, தனக்குத்தானே ஒன்றை என்ன செய்வது, நான் இறைச்சி சாப்பிட மாட்டேன் என்று அவர் முடிவெடுத்துக் கொள்கிறார். ஏன், அது இப்படி ஒரு பாதகத்தை எனக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்லி அதை ஹராமாக்கிக் கொள்கின்றார். திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்லி என்ன, அவருக்கு தெரியும் திருமணம் ஹலால் என்று சொல்லி, மற்றவர்களுக்கு அதை போதிக்கல, தனக்கு என்ன செய்கின்றார், ஹராமாக்கிக் கொள்கின்றார். சரி, எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நாம் என்ன செய்ய முடியாது, ஹராமாக்க முடியாது. சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை ஹலாலாக்குவதனுடைய சட்டம் என்ன, எங்களுக்கு தெரியும் இஸ்லாம் அதை தடுக்கின்றது. எந்த அளவுக்கு அடுத்த துண்டில் அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க, வலா தஅதது என்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது, இன்னும் வரம்பு மீறி செல்லாதீர்கள். அப்ப உலமாக்கள் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் ஹராமாக்கினால் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் வரம்பு மீறுகிறீர்கள். அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் ஹராமாக்கினால் நீங்கள் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் என்ன செய்கின்றீர்கள், வரம்பு மீறுகின்றீர்கள். இப்ப உதாரணமாக திருமண விஷயத்தில் இன்னாரை திருமணம் செய்யலாம், இத்தனை திருமணங்கள் செய்யலாம் என்றெல்லாம் அல்லாஹ் மார்க்கத்தில் ஹலாலாக்கி இருக்கின்றான். இதை யாராவது ஒரு பெண்மணி ஆட்சி தலைவியா வந்துட்டாண்டு வீங்க, உடனே சட்டம் போட்டாண்டு வீங்க, ஒன்று கொண்டுதான் ரெண்டு முடிக்கலாது அப்படின்னு சொல்லி என்ன சட்டம் போட்டு விட்டால் இதென்னது, அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்குவது. அப்ப இது ஆகுமா, இல்ல. இதுக்கு என்ன சட்டம், மார்க்கம் சொல்கிறது இது நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எல்லை மீறுகிறீர்கள். சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் மார்க்க சட்டங்களில் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் எல்லை மீறுதல். அதாவது அல்லாஹு தஆலா எல்லா இடங்களிலும் அதை தடுக்கின்றான். எந்த அளவுக்கு நீங்கள் அல்லாஹ்வை பிரார்த்திக்கும் விடயத்திலும் கூட அல்லாஹ் சொல்றான், உதுஉ ரப்பக்கும் தவர்ருஅன் வ ஹுஃபியா இன்னஹு லா யுஹிப்புல் முஅதீன், அல்லாஹ்வை நீங்கள் அமைதியாகவும் சாலையப்பட்டவர்களாகவும் ரகசியமாக சாலையப்பட்டவர்களாக நீங்கள் கூப்பிடுங்கள், துஆ செய்யுங்கள். வலா இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅதீன், அல்லாஹு தஆலா எல்லை மீறுபவர்களை என்ன செய்வதில்லை, நேசிப்பதில்லைன்னு சொல்றாங்க. அப்ப இபாதத்திலையும் கூட நீங்க என்ன செய்யக்கூடாது, எல்லை மீறக்கூடாது. அப்ப மார்க்கம் ஒரு வரையறையை வைத்திருக்கிறது என்றால் அந்த வரையறைக்குள் நாம் நிற்க வேண்டும். ஆர்வம் கோளாறாகி என்ன செஞ்சிடக்கூடாது, அதிகம் செய்கிறோம் என்ற பேரில் மார்க்கத்தில் சொல்லாதவைகளை செய்பவர்களாக ஆகிவிடக் கூடாது. அப்ப எனவே அல்லாஹ் என்ன செய்கின்றான், இப்ப எங்களுக்கு தெரியும் போர்க்களத்துல கூட மார்க்கம் எங்களுக்கு காஃபிர்களோடு போரிடுங்கள், உங்களோடு போர் செய்பவர்களை நீங்களும் என்ன செய்யுங்க, வெட்டுபவர்களை நீங்களும் வெட்டுங்கள் என்று போர்ல அல்லாஹ் அனுமதி தந்து போட்டு அங்கும் சொல்கின்றான், எல்லை மீறாதீர்கள். அப்ப எனவே மார்க்கம் எல்லை மீறுவது. இப்ப உதாரணமாக இஸ்லாம் போரில் பெண்களை கொல்லக்கூடாது, சிறுவர்களை கொல்லக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது என்று தடுத்திருந்தால் நாங்கள் அதெல்லாம் செஞ்சோம் என்று சொன்னா, போர் என்ற காரணத்தை வச்சு செய்தோம் என்றால் இவங்களுக்கு திருமண்டைக்கு அடிக்கக்கூடிய வம்சில் மொத்த ஊருமே என்ன செய்யுது, அழிஞ்சு போகுது. அப்படித்தானே, அப்ப இது எல்லை மீறல ஓவர். அன்றைக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்தான், பெண்கள் முன்னுக்கு வந்தன, இது குண்டு மலை பொழிகின்றது, அது யாருக்கு பட்டாதான் என்ன. சகோதரர்களை, உண்மையில் மறுமையில் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா விசாரிப்பான். ஒரு மனிதனுடைய உயிர் போக்கப்பட்டால் அநியாயமாக, இதைவிட அல்லாவிடத்தில் பயங்கரமான குற்றம் என்ன, அதுவும் விசேடமாக ஈமானுள்ள ஒரு மூமினுடைய உயிராக இருந்தால் அல்லாஹு தஆலா அல்குர்ஆன்ல மிக கடுமையாக சபிக்கவும் செய்கின்றான். உமன் யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன் ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், யார் ஒரு மூமினை வேண்டுமென்று கொலை செய்வாரோ அவனுக்குரிய இடம் நரகம்தான். ஗திபல்லாஹு அலை, அல்லாஹ் அவனோடு கோபப்படுவான். வலஅனஹு, அல்லாஹ் அவனை சபிப்பான் என்றெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கின்றான். எனவே அதெல்லாம் இந்த போர் தர்மம் எல்லாம் ஒன்று என்ன செய்யப்படுறதில்லை, இன்றைய போர்களில் கவனிக்கப்படுவதே இல்லை. ஆனால் இஸ்லாம் என்ன செய்தது, போராக இருந்தாலும் பெண் பிள்ளை சிறுவர் ஆசிரமங்கள் வயோதிபர்கள் இவர்களை யாரும், அப்ப இவங்களை எல்லாத்தையும் ஒரு ஒரு கண்டமாய் வெற்றாருண்டா என்ன அர்த்தம், எல்லை கடக்கின்றார். அல்லாஹ் சொல்கிறான், யாராவது உங்களுக்கு நோவினை செய்து தண்டித்தால் நீங்களும் தண்டியுங்கள், ஆனால் விவிஸ்லிமா உகிபுத்தும், எப்படி தண்டிக்கப்பட்டீர்களோ அப்படி நீங்க என்ன செய்யக்கூடாது, எல்லையை கடக்க கூடாது. எனவே சகோதரர்களே, எல்லையை கடப்பது என்பது, எல்லையை கடப்பது என்றால் என்ன, மார்க்கம் வைத்த வரம்பை மீறுவது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீய விஷயங்களாக இருந்தாலும் சரி. இப்ப போர்ல ஒருவரை வெற்றது என்றது, அப்ப அந்த மாதிரி நேரத்தில் மார்க்கம் தடை வீத்தது நாங்கள் மீறுறோம் என்று சொன்னால், அப்ப இதுவும் என்னதுல செய்யும், வரம்பு மீறுதலில் சேரும். அல்லாஹு தாலா வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை என்று சொல்கிறான். அப்ப இந்த வசனத்தில் வரம்பு மீறாதீர்கள் என்று சொல்கின்றான். அப்படின்னால் என்ன அர்த்தம், அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கி என்ன செய்யாதீர்கள், நீங்கள் வரம்பை மீறாதீர்கள். எனவே சகோதரர்களே, ஒரு காரியத்தை ஹலால் என்றோ அல்லது ஹராம் என்றோ நாம் மக்களுக்கு சொன்னால் அதில் தெளிவுள்ளவர்களாக சொல்ல வேண்டும். ஹராமா தான் இருக்குமேனா, சிலாக்கள் சட்டம் கேட்டீங்கன்னு சொல்றது ஹராமா இருக்குமா, இருக்கும் இல்லைங்களா. இவர் நினைச்ச என்ன கெஸ் பண்றாரு, அப்படியா இருக்கலாம் இப்படியா இருக்கலாம். மார்க்கத்தில் ஹலாம் ஹராம் ஆக்கும் சட்டம் உரிமை உங்கள் கையில் இல்லை, அதனால ஒரு காரியத்தை முடிவாக இது ஹராம் என்று ஊர்ஜிதமாக தெரியாமல் ஹராம் என்று சொல்லக்கூடாது. ஊர்ஜிதமாக தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, ஹலால் என்று சொல்லக்கூடாது. இப்ப அல்லாஹு தாலா இங்கு ஹலாலை ஹராமாக்காதீர்கள் என்று சொல்கிறான். ஒப்போசிட்டுக்கும் அதே சட்டம் தான், அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கினாலும் குற்றம் தான், அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கினாலும் என்ன, ரெண்டும் குற்றம் தான். சகோதரர்களே, அல்லாஹு தாலா வலா தஅதது, நீங்கள் வரம்பு மீறாதீர்கள், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅதீன், வரம்பு மீறுவர்களை அல்லாஹ் என்ன செய்வதில்லை, நேசிப்பதில்லை என்று சொல்கிறான். எனவே ஹராம் ஹலால் சட்டம் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நினைத்து எமது மனோ இச்சைப்படி என்ன செய்யக்கூடாது. அல்லாஹ்வே சொல்றான், வலா தகூலு லிமா தஸிஃபு அல்சினதுகுமுல் கதிப் ஹாதா ஹலாலுன் வஹாதா ஹராம் லிதஃப்தரு அலல்லாஹில் கதிப், நீங்க நினைச்ச மாதிரி இது ஹராம் இது ஹலால் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ் மீது இட்டுக்கட்டாதீர்கள் சொல்றான். அல்லாஹ் மீது என்ன, இட்டுக்கட்டாதீர்கள். நேற்று கூட ஒரு சகோதரர் ஒரு கேள்வி சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கும் போது, குர்ஆன்ல இப்படி வந்திருக்கிறானே, அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் தானே, சொல்லியிருந்தா எடுத்துக்காட்டுங்க, சொல்லியிருந்தா எடுத்துக்காட்டுங்க, அப்படி இல்லை குர்ஆன்ல, ஆனா அவர் அப்படி இருக்கின்னு சொல்லி என்ன செய்யறாரு. எனவே நாம் ஊர்ஜிதம் என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சரி, அந்த ஆயத்தை அதோட என்ன செய்கின்றது, முடிகின்றது. எங்களுக்கு அல்லாஹ் அதுல வழங்கக்கூடிய உபதேசம் என்ன, ஹராம் ஹலால் அது அல்லாஹ்வுடைய உரிமை, அல்லாதான் ஹலாலாக்குவான் அல்லாதான் ஹராமாக்குவான் விளங்கிச்சா. அல்லாஹு தாலா சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அந்த உரிமையை கொடுத்திருக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க, நான் எதை உங்களுக்கு ஹராமாக்குகிறேனோ அது அல்லாஹ் ஹராமாக்கியது போன்றுதான் விளங்கிச்சா. ஆனா நபி அவர்கள் தவறாக ஒன்றை ஹராமாக்கினால் அல்லாஹ்வுடனே என்ன செய்வான், அதை கண்டிப்பான். அது தேன் விஷயத்துல வந்தது என்ன செய்யும், அப்ப அல்லாஹு தாலா கண்டிக்காமல் அமைதியாக இருந்தான் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஹலாலாக்கப்பட்டது அல்லது ஹராமாக்கப்பட்டது என்பதுதான் என்ன சட்டம். சரி, அடுத்த வசனத்தில் சகோதரர்கள், அல்லாஹு தாலா வகுலு மிம்மா ரஸக்கக்கும்ல்லாஹ் ஹலாலன் தய்யிபா. பாருங்க, முதல்ல அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்க ஹராமாக்கு சட்டம் போட்டுட்டு பிறகு எங்களுக்கு உபதேசிக்கின்றான், அல்லாஹ் உங்களுக்கு அளித்த ரிஸ்கை நீங்கள் உண்ணுங்கள் அனுபவிங்கள். சகோதரர்களே, துனியாவை அனுபவிப்பதற்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான், அனுமதி தருகின்றான். எனவே இஸ்லாம் துனியாவை முழுமையாக, அதாவது துறவர வாழ்க்கையை நினைச்சா, துறவர வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்று என்ன செய்யல, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய வசதிக்கு ஏற்ப உலகத்தை நாம் அனுபவிப்பது என்பது எங்களுக்கு மார்க்கம் தடுத்த ஒரு அம்சம் அல்ல. வக்குலு, அல்லாஹ் சொல்கிறான், உண்ணுங்கள் சாப்பிடுங்கள், மிம்மா ரசக்கக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதை. அப்ப ரிஸ்க் என்று சொல்றது எங்களுக்கு தெரியும், அது ஒரு விசாலமான வார்த்தை. அதுல உண்ணல் குடித்தல் மட்டுமல்ல, மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே என்ன செய்யும் அதுல அடங்கும். ஆனா இந்த இடத்துல அல்லாஹு தஆலா விசேடமாக குலு, நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்றதிலிருந்து உணவு பொருட்களை அல்லாஹ் என்ன செய்கின்றான், நாடுகின்றான். வக்குலு மிம்மா ரசக்கக்குமுல்லாஹ் ஹலாலன் தய்யிபா. ஆனா இரண்டு நிபந்தனைகள் சொல்லப்படுவதை பாருங்கள், ஒன்று ஹலாலா இருக்கணும் சரிங்களா, ஒன்று ஹலால். ஹலால் என்ன, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்ப அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, அதுதான் ஹலால். ஹலால் என்று வந்தாலே என்ன அர்த்தம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான், தய்யிபன், நல்லதாக. நல்லது என்ன, மார்க்கத்தில் ஹலால் என்று மட்டும் போதாது, நீங்க நல்ல சல்லில கொடுத்து வாங்கணும். அப்படித்தானே, சில பொருட்கள் இருக்கும் சாமான் ஹலால் தான், இவருடைய கையில் இருக்கிற சல்லி ஹராம். அந்த சாமான் ஹலால மார்க்கெட்டு போய் மரக்காரி தான் வாங்குறாரு, மரக்காரி எல்லாம் அனுமதித்தது, ஆனா இவருடைய பாக்கெட்ல இருக்கிறது பிட் பாக்கெட் அடிச்சது. இவருடைய பாக்கெட்ல இருக்கிறது என்ன? மதுபானம் வித்து பெறப்பட்ட பணம் அல்லது லஞ்சம் வாங்கி பெறப்பட்ட பணம். எனவே உங்களுடைய சம்பாத்தியம் என்ன செய்யணும்? அல்லாஹ் அனுமதித்ததை நீங்கள் அனுபவிங்கள். எப்படி? நல்ல சம்பாத்தியத்தின் மூலமாக. சகோதரர்களே, சமயத்தில் சம்பாத்தியம் நல்லா இருக்கும், வாங்குற சாமான ஹராம் ஆயிக்கும். இப்ப நல்ல நேர்மையா உழைத்த சல்லில சாராயம் வாங்குறாரு, நல்ல நேர்மையா உழைச்ச சல்லி, ஹலாலா சம்பாதிச்ச சல்லி, சிகரெட் வாங்குறாரு, என்னத்தை வாங்குறாரு? ஹராத்தை வாங்குறாரு. அப்ப எனவே பொருளும் ஹலாலாக இருக்க வேண்டும். நாங்க எடுக்கிற பொருள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான பொருளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் வாங்கும் முறையும் என்ன செய்யணும்? சம்பாதித்த பணமும் ஹலாலான பணம், இந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் உங்களுக்கு அது ஹலால். அல்லாஹ் என்ன சொல்றான்? வக்குலூ மிம்மா ரஸக்கக்கும்ல்லாஹ் ஹலாலன் தய்யிபா. இப்ப எங்களுக்கு தெரியும், கம்யூனிஸ்ட்காரவர்கள் இடத்துல ஒரு கொள்கை இருக்கிறது. என்ன சொல்வாங்கன்னு சொன்னா, அல்கா அல்காயா துபர்ரிருல் வசீலான்னு சொல்வாங்க. அப்படி ஒரு சட்டம் வச்சுக்கிறாங்க. நோக்கம் சீராக இருந்தால் அதை அடையும் வழி தவறாக இருப்பதற்கு பரவலிடுவாங்க, தப்பு இல்லை. உதாரணமா ஒரு அனாதை இல்லத்தை நான் நடத்துறேன், நல்ல காரியமா கெட்ட காரியமா? ரொம்ப நல்ல காரியம். அனாதைகளை பராமரிப்பது என்பது இஸ்லாத்தில் பெரிய அமல். நபி அவங்க என்ன சொன்னாங்க? அன வகாஃபிலுல் யதீன் கஹாதைன், ரெண்டு விரலையும் காட்டி நானும் அனாதையை பராமரிப்பவும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம்டாங்க. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்கள், அனாதையை பராமரிக்கணும்னு சொன்னா வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சு நாங்க எல்லாம் செய்யணும் அப்படி ஒரு சட்டம் ஒன்று இல்லை. அது பராமரிக்கிறதுல ஒரு உயர்ந்த நிலை. ஒரு அனாதையில் நடக்கிறதா இருந்தால் அங்க இருக்கக்கூடிய ஓரிரு பிள்ளைகளுடைய செலவீனங்களை நாங்க பாரம் எடுத்தோம் என்று சொன்ன அதுவும் என்னதான்? அவர்களை பராமரிப்பதுதான் இல்லைங்களா? அப்ப எனவே அனாதை பராமரிப்பு என்பது இஸ்லாத்தில் மிகவும் உச்ச நிலையில் வைத்து சொல்லப்பட்ட ஒரு வணக்கம். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களை எச்சரிக்கும் போது, வஅக்லு மாலில் யதீம், அனாதையின் சொத்தை சாப்பிடுவது பெரும் பாவங்களில் ஒன்றுன்னு சொன்னாங்க. அனாதையிட சொத்து சாப்பிடுவது என்று சொல்லும் போது பெரும்பாலும் சிந்தனைக்கு வாரது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு அனாதையிட சொத்தை இவர் களவெடுத்துட்டு வந்து இல்ல, நான சமயத்தில் அனாதையான தம்பியுடைய சொத்தை தின்றுவார். வாப்பா மூத்தா போற நேரத்தில் தம்பி சின்ன பொடியன் இல்லைங்கச்சா, அவருக்கு அப்பதான் 5 வயசு, இவருக்கு 25 வயசு. வாப்பா மூத்தா போனார், மொத்த சொத்து என்ன செஞ்சுட்டு இவருடைய பேருக்கு வந்துட்டு, ஏன் இவர் தான் மூத்த மகன் அல்லது பெரிய மகன், பராமரிக்கிற ஆற்றல் உள்ளவர் என்ற அடிப்படையில் சொத்து இவருடைய கைக்கு வந்த இவர் என்ன செய்யணும்? இவருக்கு வாப்பாட சொத்துல எந்த அளவு பங்கோ அதற்கு சரி சமனாக, ஒரு ரியால் கூட குறையாம, சரி சமனாக என்ன தம்பிக்கும் கொடுக்கப்படும். தம்பி அப்பதான் பிறந்தவரா இருந்தாலும் சரி, இப்ப பிறந்து இப்பதான் ஒரு நாள் வைங்களே தம்பிக்கு, அதை கூட கூட சொல்ல தேவையில்ல, உள்ள பிறந்து இப்பதான் ஒரு நாள் விளங்கிச்சா, அடுத்தாண்டு வாப்பா மூத்தாயிட்டார். ஆனா மூத்த மகளுக்கு மாஷா அல்லா 20-25 வயசு வளர்ந்துட்டார். வாப்பாட சொத்துக்கு பராமரிப்பவர் யாரு? இவரு தான். தம்பிக்குரியதை பாதுகாத்து கொடுக்கலன்னு வைங்க, அனாதையின் சொத்தை சாப்பிட்டவர். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யாகுலூன அம்வாலல் யதாமா துல்மா, அநியாயமாக யார் அனாதைகளின் சொத்தை சாப்பிடுவார்களோ, இன்னமா யாகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவர்கள் தங்களுடைய வயிற்றில் நெருப்பை சாப்பிடுகிறார்கள். வசயஸ்லௌன ஸஈரா, நரகில் தான் அவர்கள் நுழைவார்கள். எவ்வளவு டேஞ்சர் பாருங்க. அப்ப எனவே அனாதை சொத்து என்று சொல்ற நேரத்தில் எங்களை குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய நாங்க அபகரிச்சாலும் அதுவும் என்னதான்? அதுவும் அனாதையிலே சொத்து அபகரிப்பதுதான். சரி, அப்ப அல்லாஹு தஆலா ரிஸ்க்கு உங்களுக்கு வழங்கப்பட்டதில் நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லு போட்டு என்ன செய்யல, சும்மா மொட்டையா உடல்ல. இப்ப அல்லாஹு தஆலா தேனுக்கு சட்டம் போட்டா உங்களுக்கு தெரியும், வஔஹா ரப்புக இலன் நஹல், தேனிக்கு அல்லாஹு தஆலா செய்தி அறிவிச்சானாம். என்ன? அனித்தகிதி மீனல் ஜிவாலி புயூதா, மரங்களில் நீங்க மலைகள்ல செய்ய உங்களோட வீடுகளை அமைத்துக்கோங்க, நீங்க விரும்பின மரத்திலிருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அண்ணா என்ன செஞ்சான்? அதற்கு அனுமதி கொடுத்தான். அங்க அல்லாஹ் ஹலாலம் தையுமான அறிவி சட்டம் போடலா, ஹலாலம் தையுவோ, நீ சாப்பிடுறது இன்னென்ன மரமா இருக்கணும், அந்த வீட்டுவாசல போய் நின்று கோண்டு கத்தோணும், அவங்க அனுமதி தந்தா சாப்பிடணும், இப்படின்னு என்ன செய்யல, அனுமதி கேட்டு சாப்பிட சொல்லி அதற்கெல்லாம் சட்டம் போடல. தாராளமா அது போய் என்ன செய்யலாம், வேண்டிய மரத்துல அது. சகோதரர்களை யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் இப்படி அதுக்கு அனுமதி கொடுக்கறான்டா, என்ன அர்த்தம்? யாருடைய கையில் எந்த சொத்து இருந்தாலும் அடிப்படையில் அந்த சொத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அதனால தான் என்ன செய்கின்றான், அல்லாஹ் சொல்றான் நீ போய் தின்னு, அவன் கேட்டா என்ன பேர் சொல்லு இல்லைங்களா, ஏன் அல்லாஹ் அனுமதித்தது. அதே போல எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா நபி அவங்க பறவைகளை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் மீது உண்மைக்கு உண்மையான தவக்குள் வைப்பீர்கள் ஆனால் அல்லாஹு தாலா பறவைகளுக்கு உணவளிப்பது போன்று என்ன செய்வான், உங்களுக்கும் உணவளிப்பான். அப்ப எப்படி சொன்னாங்க தெரியுமா, சும்மா மொட்டையத சொல்லல, சொன்னாங்க தக்து ஹிமாசா காலையில் வெறும் வயிற்றோடு போகின்றது, மாலையில் வயிறு நிரம்பி வருகிறது. அப்ப வேண்டிய மரத்தில் வேண்டிய காய்கனிகளை சாப்பிடும் உரிமை என்ன, அதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. யாரும் அதுட்ட போய் என்ன மரத்துக்கு மேல ஒரு பறவை நின்று தின்று கல்லால் அடிச்சு விரட்டு கொண்டு விரட்ட இயலாது. அல்லாஹ் அதுக்கு என்ன செய்திருக்கிறான், அனுமதி கொடுத்திருக்கிறான். சகோதரர்களை, மனிதர்களாகி எங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அல்லாஹ் அளித்த ரிஸ்கை நீங்கள் உண்ணுங்கள், ரெண்டு கண்டிஷன், ஒன்று ஹலாலன், அது என்ன செய்யணும், ஹலாலா இருக்கணும். இப்ப சிலாக்கள் ஹராத்தை சம்பரிச்சு போட்டு அல்லாஹ் தந்தான், என்ன நியாயம், அல்லாஹ் தந்தானா சரிச்சா, அல்லாஹ் நாட போய் தான் எங்களை கைக்கு கிடைத்தது, அப்ப அல்லாஹ் தந்ததுதான் அப்படின்னு சொல்லி என்ன அதை ஹலாலாக்கி கொள்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஹலாலன் தையீபன், ரெண்டாவது கண்டிஷனையும் போட்டுட்டான். ஒன்று மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இருக்கணும், ரெண்டாவது என்ன, நீங்க ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்து பெற்றதாக இருக்க வேண்டும். சரி சகோதரர்களை, இப்ப அல்லாஹு தஆலா உண்ணுங்கள் என்று சொன்னதால ரிஸ்குல எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் திண்டு ஆகும்னு சட்டமா, ஏன்னா இப்ப அல்லாஹ் வந்து சாப்பிடுங்கள் என்று ஆர்டர் போடுறான் அப்படித்தானே, ஆர்டருக்கு அர்த்தம் என்ன, செய்யணும் என்று அர்த்தம். அப்ப எனவே அல்லாஹ் ஹலாலாக்கிய உணவுகள் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வாங்கி தின்னு சட்டமா, இல்ல அப்படி ஒரு சட்டம் கிடையாது. இப்ப இந்த இடத்துல நாங்க ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்தான், குர்ஆனை புரிந்து கொள்ளும் முறை எப்படி என்பதை விளங்கணும். சகோதரர்களை, ஒருவர் கேள்வி கேட்டாரு, இந்த துல்கர்னைன் அலை சலாத்து வசலாம் அவர்களுடைய சம்பவத்தில் சொல்றான், சொல்றான் சூரியன் உதிக்கும் இடத்தை அவர் அடைந்த போது அப்படின்னு சொல்றான். அவர் கேட்க, சூரியன் உதிக்கிற இடத்துக்கு எப்படி போவேன் கேட்கிறார், சூரியன் உதிக்கிற இடத்துக்கு எப்படி போவேன், அல்லா சூரியன் உதிக்கிற அந்த இடத்து அந்த இடத்தையா சொன்னா, அந்த திசையை அல்லா சொல்றான், சூரியன் உதிக்கும் திசை நினைச்சா, அப்ப குர்ஆன் மத்லி அஷ்ஷம் சூரியன் உதிக்கும் அந்த பக்கம் என்று சொல்கின்றது. அவர் அந்த கடைசி கோணத்தை அடைந்தார், அப்ப உலகத்தை தாண்டி போனாரா, இல்ல. அவர் என்ன கேட்கிறாரு, மத்லி அஷ்ஷம் சூரியன் உதிக்கிற அந்த இடத்துக்கு எப்படிங்க போறதுன்னு கேட்கிறாரு, அஊது பில்லா அப்படியா சொல்லப்பட்ட குர்ஆன்ல இல்லைங்களா. அப்ப குர்ஆனை புரிந்து கொள்ளும் முறை என்று ஒன்று இருக்கிறது. இப்ப எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தஆலா வஇதா ஹலல்தும் ஃபஸ்தாது என்று சொன்னான், அதாவது வேட்டை உங்களுக்கு தடை, நீங்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு எஹராம் அணிந்தால், எப்ப நீங்க ஹஜ் உம்ராவை முடிச்சிட்டீங்களோ, அடுத்து அல்லாஹ் சொல்றான் இப்ப எஹராம முடிச்சிட்டீங்களா, ஃபஸ்தாது நீங்கள் வேட்டையாடுங்கள். அப்ப எஹராத்த ஹஜ் உம்ரா முடிச்சோன்னே ஃபர்ஸ்ட் வேல அண்டிங் போறதா, இந்த ஆயத்தை டிரெக்டா பார்த்தா என்ன செய்யுது, நீங்க எஹராத்த முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யுங்க, நீங்க வேட்டையாட போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்ப ஜும்மாவுடைய நாள்ல இதா நூதி அலி சலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாவுடைய திக்ரின் பக்கம் ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் அழைக்கப்பட்டால் என்ன செய்யுங்க, விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் இதா குதியத்தி சலா தொழுகை முடிந்து விட்டால் வந்த ஷுரூஃபில் பூமியில் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், வபித்தகூ மின் ரிஸ்கில்லா அல்லாவுடைய ரிஸ்க தேடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ஜும்மா முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போவேலாதா, ஜும்மா முடிச்சிட்டு தூங்கலாதா, ஜும்மா முடிச்சோடனே குரான் சொல்லுது ரிஸ்க் தேட சொல்லி சொல்லுது, அப்ப அதுக்கு அதான் அர்த்தம், இல்ல சகோதரர்களே. அல்லாஹு தஆலா எதை ஜும்மாவுக்கு முன்னால் தடுத்தானோ, எதை ஜும்மாவுக்கு முன்னால் தடுத்தானோ அதை செய்வதற்கு இப்போது அனுமதிக்கின்றான். எது தடுக்கப்பட்டதோ அது என்ன செய்யப்படுவது, அனுமதிக்கப்படுகின்றது. யா அய்யுஹல் லதீன ஆமனு லா தாக்குலு ரிபா அத்ஆஃபன் முதாஃபா, நீங்கள் வட்டியை கொழுத்த வட்டியா சாப்பிடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான், பல மடங்காக நீங்கள் அதை உண்ணாதீர்கள். அப்ப 2% 3% என்று சொல்லி என்ன குறைந்த வட்டி அப்படின்னு பெரிய விளம்பரம் போட்டு வச்சுக்காங்க. அப்ப இந்த வட்டியை சாப்பிடலாமா, நம்ம குர்ஆன் புரியுற முறை ஒன்று இருக்குது. இப்ப பெண்கள் வந்து நீங்க ஒரு திருமணம் செய்தால் அந்த திருமணம் செய்த பெண்ணுடைய மகளை திருமணம் செய்யலாமா, அல்லாஹ் என்ன சொல்றான், தாயோடு நீங்கள் உறவு கொள்ளாத வரைக்கும் நீங்கள் திருமணம் செய்யலாம், தாயோடு உறவு கொண்டால் அப்ப என்ன செய்ய முடியாது. அப்ப அந்த இடத்துல குர்ஆன் என்ன சொல்லுதுண்டா, வரபா இபுக்குமுல்லா தீவி ஹுஜூரிக்கும் மின் நிசா இக்குமுல்லா தீ தஹல் தும்பிஹின், உங்களுடைய அறைகளில் இருக்கக்கூடிய மனைவியின் மகள்னு சொல்லுது, உங்கள் அறைகளில் இருக்கக்கூடிய மனைவியின் மகள் இல்லைங்களா. சரி, மனைவிக்கு பொம்பளை புள்ள ஒன்றைக்கு இங்க இல்ல, வேற வீட்டுல அது வாழ்ந்துருவீங்க, இப்போ அறையில இல்ல இல்லைங்களா, அப்ப அந்த பொம்பளை பிள்ளைய முடிக்கலாமா என்றால் இல்ல. அப்ப குர்ஆனுடைய வழிமுறைகள் போதனை முறைகள் என்ன, அல்லாஹு தஆலா ஒன்றை சாப்பிடுமாறு சொல்கிறான் என்றால் இந்த ஓர்டரினுடைய சட்டம் என்ன? இப்ப குர்ஆன் வந்து அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் சொல்லுது. இந்த ஓர்டரோட சட்டம் என்ன? செஞ்சுதான் ஆகணும் இது. என்ன அதே போல இதா குந்தும் இலஸ்ஸலா ஃபக்ஸிலு, தொழுகைக்கு நீங்கள் தயாரானீங்கன்னா நீங்க உதவு செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சட்டம்? எஸ் கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். சில ஓர்டர் சிறுகி அது கட்டாயம், சில ஓர்டர் வந்து கட்டாயம் அல்ல, அது அனுமதி. என்ன செய்யப்படுகின்றது? எனவே இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ரிஸ்கை சாப்பிடுங்கள் என்று சொல்கிறான் என்றால் என்ன செய்கின்றான்? அனுமதி அளிக்கின்றான், கண்டிஷனோடு அனுமதி அளிக்கின்றான். சகோதரர்களே, சில சமயத்தில் நோயின் காரணமாக சிலர்கள் சில உணவுகளை சாப்பிடாமல் இருப்பார்கள். டாக்டர் அட்வைஸ் பண்ணிக்காரு, இன்னதை தின்னாதீங்க, நீங்க என்ன உங்களுக்கு அலர்ஜிக் ஆகும் சொல்லி. இப்ப இவர் சொல்றாரு, அல்லாஹ் ஹலாலா கீரை ஹராமாக்க முடியாது. அதான் இங்க சொல்லப்பட்டது இல்ல. நபி அவங்க பத்தி சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உணவுகளை பழிக்க மாட்டார்கள். மா ஆப ரசூலுல்லாஹ் தஆமன் கத், ஒருபோதுமே நபி அவர்கள் என்ன செய்ததில்ல, உணவை பழித்தது இல்ல. சீ என்று சொல்றாங்களே அப்படி சொல்லக்கூடாது சாப்பாடை பார்த்து, இல்லைங்களா? விரும்பினால் சாப்பிடுவார்கள், விருப்பம் இல்லையா விட்டு விடுவார்கள். இதஷ்டஹா அகல் சொல்றாங்க சஹாபாக்கள், விரும்பினால் சாப்பிடுவார்கள், விருப்பம் இல்லையா விட்டுருவாங்க. சமயத்துல பொண்டாட்டி ஆக்குனது உப்பு கூட வைங்க, சீ பாண்டு கத்தி குழப்பத்தை உண்டாக்காம விருப்பம் இல்லையா அவங்கள கையை கழட்டு விஷயத்தை விட்டா முடிஞ்சு, சரிங்களா? விரும்பினால் அதுக்காக வேண்டி எல்லா நாளும் அப்படி இருந்தா அப்படியே லைஃப கழிக்கிறதா? அப்ப அட்வைஸ் பண்ணத்தான் போடும். சமயத்துல ஒரு இடத்துக்கு சாப்பிட்டு போனோம், அந்த ஆக்கி வச்சிருக்கிற சிஸ்டம் வந்து என்ன, இப்ப எங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கன் அவங்கட பிரியாணி சிஸ்டம் வேற, இந்தியன்ஸ்ட பிரியாணி சிஸ்டம் வேற. சமயத்துல ஒரு இந்தியா சகோதரருடைய வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் இலங்கை சகோதரர், அவர் அவருடைய ஸ்டைல பிரியாணி செஞ்சு வச்சுக்காரு, இவருக்கு என்ன செய்யல அந்த பிரியாணி ஒத்துக்கல்ல, ரெண்டு வாயை கையில வாயில போட்டுட்டு மாசலாமான்னு என்ன செய்ய வேண்டியதுதான். அப்ப தனக்கு விருப்பம் இல்லாட்டியும் அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஒன்றுதான் ஆக வேண்டும், ஹராமாக்க கூடாது. இது ஹராமாக்குவதல்ல, விருப்பம் இல்லாட்டி மார்க்கம் தவிர்ந்து கொள்வதற்கு என்ன செய்கின்றது, அனுமதி வழங்குகின்றது. அப்ப அல்லாஹு தஆலா வகுலு மிம்மா ரஸக்ககுமுல்லாஹு ஹலாலன் தய்யிபா வத்தகுல்லாஹல் லதி அன்தும் பிஹி முஃமினூன், எந்த அல்லாவை நீங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அல்லாவை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். எனவே சகோதரர்களே, ஈமான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டிய பாதிப்புகளில், கொண்டு வர வேண்டிய பண்பாடுகளில் ஒன்றுதான் தக்வா. ஈமான் இருந்தால் அந்த ஈமான் மனிதனுக்கு என்ன செய்யணும், தக்வாவை உருவாக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சொல்றான், வத்தகுல்லா, அல்லாவை நீங்கள் அஞ்சுங்கள், எப்படியான அல்லாஹ் அன்தும் பிஹி மூமினூன், நீங்கள் அவனை விசுவாசம் கொண்டிருக்கிறீர்கள். தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் அல்லாஹ் ஏவியதை எடுத்து நடப்பது, அல்லாஹ் விளக்கியதை தவிர்ந்து வாழ்வது, இதுதான் தக்வா. சரி, அடுத்த ஆயத்தில் சகோதரர்களே அல்லாஹு தஆலா முக்கியமான ஒரு சட்டத்தை சொல்கின்றான். எங்களுக்கு தெரியும் சட்ட வசனங்கள் என்று, நீங்க பாத்தீங்கன்னா சூரத்து மாயிதால 33வது வசனத்தில் வந்து அல்லாஹு தஆலா அதாவது வழிப்பறி கொள்ளையர்களுடைய சட்டத்தை சொன்னான். அதற்குற 38வது வசனத்தில் எங்களுக்கு களவினுடைய திருட்டுடைய சட்டம் என்னன்றது என்ன செய்யப்பட்டது சொல்லப்பட்டது. பிறகு அல்லாஹு தஆலா 45வது வசனத்தில் வந்து இந்த கொலைக்கு கொலை, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு என்ற அந்த குற்ற பரிகாரங்களை என்ன செய்தான், அவைகளை சொன்னான். இப்ப அதற்கு பிறகு எங்களுக்கு 80வது வசனம் வரைக்கும் சட்ட வசனங்கள் வரல. சட்டம்னா ஃபிக்ஹ் ரீதியான சட்டங்களை சொல்கிறேன், இல்லைங்களா? ஃபிக்ஹ் ரீதியான சட்ட வசனங்கள் கிட்டத்தட்ட 40 வசனத்துக்கு பிறகுதான் என்ன செய்து அடுத்ததாக முதலாவதாக அல்லாஹு தஆலா சட்டத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றான். சகோதரர்களே, இது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான சட்டம். அல்லாஹ் என்ன சொல்கின்றான், லா யுஆஹிதுகும் அல்லாஹு பில் லக்வி ஃபி அய்மானிக்கும், உங்கள் சத்தியங்களில் வீணானதை கொண்டு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அப்ப வீண் சத்தியம் என்று ஒன்று இருக்குது, அதுலேயும் விசேஷமா எங்களுக்கு தெரியும், நாங்கள் அரபு நாட்டில் இருக்கிறோம், அரபிகளுக்கு மத்தியில் அந்த பழக்கம், எங்களுடைய சமுதாயத்தவர்கள்ட்ட அது குறைவு, அரபிகள்ட்ட அதிகமா நாங்க பார்க்கலாம். திண்டியான்னு கேட்டாலும் லா வல்லான்றோம், என்ன திண்டியா சாப்பிட்டியாடா, லா வல்லா சாப்பிடல, விளங்கிச்சா போனீங்கல்ல, லா வல்லா ஜா வந்தாரா, லா மாஜா வல்லா மாஜா, விளங்கிச்சா எடுத்ததுக்கு எல்லாம் என்ன செய்யறது, லா வல்லா பலா வல்லா என்று அல்லாவுடைய அந்த சத்திய வார்த்தையை பயன்படுத்துவது. இவ்வாறான சத்தியங்களை கொண்டு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான். இப்ப எங்கடாக்கள் விவரம் தெரியாம என்ன எடுத்ததுக்கெல்லாம் பாருங்க சத்தியம் பண்றான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க, சகோதரர்களே இந்த சத்தியம் வந்து இது பேச்சு வழக்கில் உள்ளது, இது வந்து என்ன பேச்சு வழக்கில் உள்ளது, அதனால இதற்கு சட்டம் கிடையாது. அல்லாவே சொல்லிட்டான், லா யுஆஹிதுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். இப்ப அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான்னு சொன்ன பிறகு இவரு போய் குற்றம் பிடிக்கலாமா? நாங்க அடுத்தவன்ல நீ என்ன சத்தியம் பண்றா அப்படின்னு சொல்லி அவனை குற்றம் பண்ணலாமா? அல்லாவே சொல்லித்தான், பேச்சு வழக்கில் உள்ள இந்த சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். அப்ப உலமாக்கள் இதுக்கு இன்னொரு முறையும் சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி நாங்க சொன்ன மாதிரி லா வல்லா பலா வல்லா மாஜா வல்லா யூஸ் பண்ற இந்த மாதிரியான சத்தியமும் இதுல அடங்கும். அடுத்தது இன்னொன்று, ஒரு மனிதன் சத்தியம் செய்கிறார் உண்மை என்று நினைத்து சத்தியம் செய்கிறார், ஆனா பிறகு விளங்குது அது உண்மை இல்லை என்று சொல்லி விளங்கிச்சா? அதாவது நேத்து ஒருத்தர் வந்தேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி சொல்றாரு, வல்லா பள்ளியில கண்ட நான் அவர் வந்தாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா கோல் அடிச்சு கேட்டா அவர் சொல்றாரு நான் லண்டன்ல இருக்கிறேன்றாரு. என்னடா நேத்து இங்க வந்தேன்ற அவர் அங்க ஒரு கிழமை அங்க இக்காராமன்றாரு. இல்லையா, அவரை போலதான் ஒரு ஆளை கண்டன்னா, அவரை போலதான் என்ன? அப்ப சத்தியம் பண்ணி சொன்னார் ஒருவரை கண்டதாக, ஆனா இவர் பொய் சொல்லல, இவருக்கு அப்படிதான் விளங்கியிருக்குது. அப்படித்தான் என்ன விளங்கி இருக்கிறது. எனவே இந்த சத்தியமும் குற்றத்திற்குரிய சத்தியம் அல்ல அப்படின்னு நினைச்சு சத்தியம் பண்றார். சரியா? அப்ப அல்லாஹு தஆலா பாருங்க, வீணான இந்த சத்தியத்தை கொண்டு உங்களுக்கு என்ன, உங்களை என்ன செய்ய மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான் என்று சொல்லிவிட்டு, வலாகின் யுஆஹிதுகும் பிமா அக்கத்துமுல் ஐமான், அதாவது எந்த சத்தியங்களை எல்லாம் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்துகிறீர்களோ, எந்த சத்தியத்தை எல்லாம் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்துகின்றீர்களோ. அப்ப ஊர்ஜிதப்படுத்துதல் என்பதை எங்களுக்கு தெரியும், சூரத்துல் பக்கரால 225வது வசனத்தில் அல்லாஹு தஆலா லா யுஆஹிதுகும் அல்லாஹு பில்லக்வி ஃபி ஐமானிக்கும் வலாக்கிம் விமா கசபத் குலூபுக்கும் சொல்றான். உங்களுடைய உள்ளங்கள் உறுதி கொண்டது, உள்ளத்தில் வந்து சத்தியம் செய்கிற உண்மையான நோக்கத்தோடு ஒருவர் சத்தியம் செய்தால் இந்த சத்தியம் தான் கவனத்தில் எடுக்க வேண்டிய சட்டம். இந்த சத்தியத்தை கொண்டு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். எப்ப முறிச்சா? சும்மா சத்தியம் செஞ்ச உடனே குற்றம் என்ற அர்த்தம் கிடையாது. எந்த இப்ப ஆயத்தினுடைய வெளித்தோற்றத்தை நீங்க பாத்தீங்கன்னா, வலாக்கிம் யுஆஹிதுகும் பிமா அக்கத்துமுல் ஐமான், எந்த சத்தியத்தை எல்லாம் நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தினீர்களோ. எப்படி வருது தெரியுமா? உங்கள் சத்தியங்களில் வீணானவற்றிற்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். எனினும் ஏதாவது ஒன்றை உறுதிப்படுத்தி செய்யும் சத்தியங்களுக்காக அவற்றில் தவறினால், பாருங்க அவற்றில் தவறினால் என்று பிரக்கெட்ல போட்டிக்கிறாங்க. அவர் நேரடியா குர்ஆன் வசனத்தில் அது இல்லை. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க எதை உறுதிப்படுத்தினீங்களோ அதுல அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். எப்ப குற்றம் பிடிப்பான்? நம்ம எப்ப அந்த சத்தியத்தை மீறுறோமோ அப்பதான் குற்றம் பிடிப்பான். சத்தியம் செஞ்சு போட்டு அந்த சத்தியத்தை சரியான முறையில் நிறைவேற்றோன்னு வைங்க, அப்ப குற்றம் பிடிக்க மாட்டான். எப்படி? ஒரு காரியத்தை செய்வதாக சத்தியம் பண்ணுகின்றார், செய்யவில்லை. ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணுகிறார், செய்து விட்டான். இதுதான் சத்தியத்தை முறிக்கிறது. உன்னை செய்ய மாட்டேன் என்று சொல்லி சத்தியம் பண்ணிட்டாரு, அந்த சத்தியம் மனதில் சத்தியம் பண்றதாக ஊர்ஜித செய்தே என்ன செய்கின்றார், சத்தியம் பண்ணுகிறார். இவ்வாறு சத்தியம் பண்ண பிறகு செய்வேன் என்று சொன்னதை செய்யாமல் விட்டால், செய்ய மாட்டேன் என்று சொன்னதை செய்து விட்டால், விளங்கிச்சா? இப்ப சத்தியத்தை முறிச்சிட்டாரு. சத்தியத்தை முறித்தால் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹு தஆலா பரிகாரத்தை சொல்கின்றான். சகோதரர்களே, சத்தியம் விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். சத்தியம் அல்லாவை கொண்டு மாத்திரம்தான் அடியார்கள் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாத வேற எந்த ஒரு பொருளை கொண்டு என்ன செய்யக்கூடாது. நபி அவங்க சொல்றாங்க, மங்கான ஹாலிஃபன், யார் சத்தியம் செய்வாரோ, ஃபல்யஹ்லிஃப் பில்லா, அல்லாவை கொண்டு மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும், வேற எந்த ஒரு பொருளை கொண்டு என்ன. இப்ப சத்தியம் வேறொரு பொருளை கொண்டு செய்தால், சிலர்கள் பாருங்க திங்கிற நேரம் திங்கிற சாப்பாடு மீது சத்தியமாண்டுவாங்க, விளங்கிச்சா? தாய் மீது சத்தியமாக, தந்தை மீது சத்தியமாக, என்ற புள்ள மீது சத்தியமாக சர்வசாதாரணமா சொல்கிறார்கள். சகோதரர்களை, சத்தியத்தினுடைய சட்டம் தெரியாததுனால இஸ்லாம் என்ன சொல்கின்றது, அல்லாஹ்வை கொண்டு மட்டுமே சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் ஹலஃப பிகைரில்லா, அல்லாஹ் அல்லாத வேறொரு பொருளை கொண்டு யாரும் சத்தியம் செய்தால் ஃபகத் அஷ்ரக்கன்னு சொன்னாங்க, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாருன்னு. அஊது பில்லா. அப்ப தாய் மீது சத்தியம், தந்தை மீது சத்தியம், பிள்ளை மீது சத்தியம் என்று இப்படி சத்தியம் செய்தால் இந்த சத்தியத்துக்குரிய சட்டம் என்ன, அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் என்று சொன்னாங்க. ஆனா உலமாக்கள் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது, இணையில் பெரிது சிறிது என்று ரெண்டு வகை இருக்குது, பெரிய ஷிர்க்கு சின்ன ஷிர்க்கு. இது எதில் அடங்கும்? சிறிய ஷிர்க்கில் அடங்கும். சிறிய ஷிர்க்குன்னு வந்தா மார்க்கத்தை விட்டு வெளியேற்றாது, ஆனா குற்றம் அது. ஆனா அது என்ன குற்றம், மார்க்கத்தை விட்டு என்ன செய்ய மாட்டாது. அப்ப நபி அவங்க சிறுக்குன்னு குறிப்பிடுற அளவுக்குள்ள ஒரு காரியமா இருந்தா எச்சரிக்கையாக இருக்கணும். அதனாலதான் இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், நான் அல்லாவை கொண்டு பொய் சத்தியம் செய்வது, பொய் சத்தியம் கூடாது விளங்கிச்சா, நான் அல்லாவை கொண்டு பொய் சத்தியம் செய்வது எனக்கு விருப்பமானது, அல்லாஹ் அல்லாததை கொண்டு உண்மை சத்தியம் செய்வதை விட, அல்லாஹ் அல்லாத வேறொரு பொருளை கொண்டு உண்மையாக சத்தியம் செய்யறதை விட அல்லாவை கொண்டு பொய் சத்தியம் செய்வது எனக்கு விருப்பமானது. ஏன், ரெண்டுனுடைய சட்டமும் வித்தியாசம். இப்ப அல்லாவை கொண்டு ஒருவன் பொய்யாக சத்தியம் செய்யறான்னு வைங்க, இவன் பாவி, இவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஒரு ஹராத்தை செஞ்சிட்டாரு, இது இணையில அடங்குமா, அடங்காது. இணை வைத்தல் அடங்குமா, அல்லாவை கொண்டு சத்தியம் செய்கிறான் பொய்யா சத்தியம் செய்கிறான், இது இணை வைத்தல் அடங்காது. அல்லாஹ் அல்லாதவரை கொண்டு சத்தியத்தை உண்மை சத்தியமாக செய்தாலும் அது எதில் அடங்கும், இணை வைத்தலில் அடங்கும். அதனாலதான் சொன்னாங்க, அல்லாஹ் மீது பொய்யாக நான் சத்தியம் செய்வது அல்லாஹ் அல்லாதவற்றின் மீது உண்மையாக சத்தியம் செய்வதை விட எனக்கு விருப்பமானதுன்னு சொன்னாங்க. சரி சகோதரர்களை, இப்ப அல்லாஹு தாலா நீங்க சத்தியம் செஞ்சீங்க வைங்க, இப்ப சத்தியம் செய்தால் முறிக்கலாமா என்றால் தேவை இருந்தால் முறிக்கலாம். நபி அவங்களே சொல்றாங்க, ஒரு காரியத்தை நீங்கள் சத்தியம் செய்து கூறிவிட்டீர்கள், ஆனால் பிறகுதான் உங்களுக்கு தெரிகின்றது நீங்க சத்தியம் செஞ்ச காரியத்தை விட வேறொன்று நல்ல ஒன்று தெரியுது. உதாரணமாக ஒரு கடையை நீங்க எடுக்க போறீங்க, சத்தியம் செய்து எடுப்பதாக நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க அவருக்கு விளங்கிச்சா, ஆனால் பிறகு உங்களுக்கு தெரிகின்றது அதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, அப்ப வேறொரு இடத்தை தேர்வு செய்வதுதான் நல்லது என்று விளங்குது. இப்ப சத்தியம் செய்து விட்டோம் என்பதற்காக வாங்கித்தான் ஆகும்னு கட்டாயம் இல்லை. நபி அவங்களே சொல்றாங்க, அதை விட சிறந்ததை நீங்கள் கண்டால் என்ன செய்யுங்க, சத்தியத்தை முறிங்கன்னு சொல்லிட்டாங்க. சத்தியத்தை முறிங்க, அதுக்குரிய பரிகாரத்தை செய்யுங்க, சத்தியத்துக்குரிய பரிகாரத்தை செய்யுங்கள். சரி, சத்தியத்தினுடைய பரிகாரத்தை அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன, 10 ஏழைகளுக்கு உணவளிப்பது, மின் ஔசதி மா துத்இமூன அஹ்லீக்கும் அவ் கிஸ்வதுஹும், பாருங்க 10 ஏழைகளுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும், அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை வழங்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமை இட வேண்டும். இதுதான் சத்தியத்தை முறித்தால் செய்யுமாறு முதலில் சொல்லப்பட்டது. சத்தியத்தை முறிச்சா என்ன செய்யுங்க, 10 ஏழைகளுக்கு உணவளிங்கன்னு அல்லாஹ் சொல்றான், அல்லது ஆடை வழங்குகள்னு சொல்றான், அல்லது ஒரு அடிமையை உரிமை இடுங்கள்னு சொல்றான். இப்ப இந்த சட்டத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க, முதலாவது சொல்லப்பட்டது என்ன, 10 ஏழைகளுக்கு உணவளிக்க சொல்லி, அதுல அல்லாஹ் சொல்றான் நீங்கள் உண்பதில் நடுத்தரமானதை கொடுங்கள், நீங்க உன்றத்தில் நடுத்தரமானது. இப்ப உலமாக்கள் இந்த இடத்துல பேசக்கூடிய ஒரு சட்டம் தான், நடுத்தரம் எதுல நடுத்தரம், அளவுல நடுத்தரமா அல்லது குவாலிட்டியில நடுத்தரமா. இப்ப நான் வந்து சாப்பிடுறது வந்து உதாரணமாக நாங்க திங்கிற ரைஸ் விலை 1 கிலோ 25 ரியால்னு வைங்களேன் விளங்கிச்சா, ஒரு நடுத்தரமான ரைஸ் இருக்குது வந்து என்ன 15 ரியாலுக்கு இருக்குது, 15 ரியாலுக்கு இருக்குது, அதை விட கீழே 5 ரியாலுக்கும் இருக்கு 1 கிலோ, சரியா. அப்ப நீங்க 5 ரியாலுக்கு போகாம நீங்க சாப்பிடுறதுல 25 அது கொடுக்கணும் என்றதும் இல்லாம நடுத்தரமானது என்ன செய்யுங்க, இப்படி கொடுக்கறதா, அல்லது நீங்க 1 கிலோ தின்னுவீங்கன்னு வைங்க, 1 கிலோவே கொடுக்கணுமா, அவனுக்கு 3/4 கிலோ கொடுத்தா போதுமா நினைச்சா. அப்ப ஆயத்துடைய இதுல ரெண்டுமே அடங்குது. என்ன அல்லாஹ் சொல்றான், மின் ஔசதி மா துத்இமூன அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் வழங்கும் உணவில் விளங்கிச்சா நடுத்தரமானதை. சகோதரர்களே, உலமாக்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறாங்க, குடும்பத்துக்கு உணவளிப்பது கடமை என்றதை தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்கள் குடும்பத்தவர்களுக்கு நீங்கள் அளிக்கும் உணவில் சொல்றான். அப்ப எனவே ஒவ்வொரு கணவனும் தன் மனைவி தன் பிள்ளைகள் தன் பெற்றோர்களுக்கு உணவளிக்கிறது அவனுக்கு கடமை. அப்ப நீங்கள் என்ன உணவை கொடுப்பீங்களோ அதுல ஒரு நடுத்தரத்தை பாருங்க. அல்லாஹு தாலா நேர்மையாக அடியார்களை சட்டத்தின் மூலமாக சிரமப்படுத்தாமல் நீ எதை தின்றியோ அதைத்தான் கொடுக்கணும் அப்படின்னு நல்லா சட்டம் போடல. என்ன செய்கின்றான், ஒரு நடுத்தரமானது பார்த்து என்ன செய்யுங்க நீங்க கொடுங்க. எத்தனை பேருக்கு கொடுக்கணும், எத்தனை பேருக்கு, 10 ஏழைகளுக்கு கொடுக்கணும் விளங்கிச்சா. இப்ப இந்த 10, 3, 6, 6 ஏழைகள், 3 ஏழைகள், 10 ஏழைகள், இப்படி சில சில சட்டங்களுக்கு ஆக்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பி கொண்டு என்ன, உதாரணமா ஹஜ்ஜுனுடைய வணக்கத்துக்கு நீங்க போனீங்க என்று சொன்னா, அங்கு வந்து தடை செய்யப்பட்ட ஒரு காரியத்தை ஒருவர் செய்தால் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், சதக்கா என்று குர்ஆன்ல சொல்றான். நீங்க வந்து ஃபஃதியத்தும் மின் தஆமின் அவ் சதக்கத்தின் அவ் நுஸுக் தஆம், உணவளிக்கணும்னு சொல்றான். உணவளிக்கிறதுன்றது எத்தனை பேருக்கு உணவளிக்கிறது, எல்லா இடத்துலயும் ஆக்கள் முடிவெடுத்துட்டாங்க 10 தான், சரி அங்கு 10 இல்ல அங்க 6 பேருக்கு தான் கொடுக்க சொல்லிக்காங்க. அங்கு சொல்லப்பட்டது ஆறு, ஆனா இங்க என்ன சொல்லப்படுது, பத்து என்று சொல்லப்படுது. எனவே பத்து மிஸ்கீன்களுக்கு, சரி ஒரே மிஸ்கீனுக்கு பத்து நாளைக்கு உணவளிச்சால் பத்து மிஸ்கீனுக்கு அளிச்சதா வருமா, அல்லது பத்து மிஸ்கீனுக்கு கொடுக்கணுமா? சகோதரர்களே, ஆயத்தினுடைய வெளிரங்கமான அர்த்தம் பத்து மிஸ்கீன் தான். ஏன் அல்லாஹு தஆலா ஆஷரத் மசாகீன், பத்து ஏழைகள்னு சொல்றாங்க. அடுத்தது ஏழை என்றால் யார் என்றதையும் நம்ம கவனம் எடுக்கணும். சும்மா ரோட்ல போனோம், யாரோ வந்தா கொடுத்து போட்டு வேலையை பார்ப்போம்னு சொல்லி என்ன கையில கொடுத்துட்டு போறல்ல. எத்தனையோ ஏழைகள் போன்று பாசாங்கு செய்பவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்ப உண்மையிலேயே வாழ்க்கை செலவுக்கு குறையுள்ளவர்கள் தான் ஏழைகள். அப்படியான ஏழைகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க, பத்து பேருக்கு நீங்க உணவளியுங்கள்னு அல்லாஹு தஆலா சொல்கின்றான். இப்ப உணவளிக்கிறத சொல்லும் போது போட்ட சட்டம் இருக்குதானே, என்ன சட்டம், நடுத்தரமான உணவுன்னு சொல்லி. அத ஆடை வழங்கும் போது நடுத்தரமான ஆடை என்ற சட்டத்தை அல்லாஹ் சொல்றல சொல்லல, அந்த கண்டிஷன் ரெண்டாவதுக்கு போடல. ஔகிஸ்வத்துகும், அல்லது ஆடை அழியுங்கள். அப்ப ஆடை எந்த அளவுக்கு அழிப்பது? அப்ப உலமாக்கல்ல சிலர்கள் என்ன, ஒரு ஷேர்ட் ஒன்று கொடுத்தா மட்டும் போதும், சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தொழுகைக்கு எந்த அளவு ஆடை ஒரு அனிதனுக்கு தேவையோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும், ஆடை அளிக்க வேண்டும். விளங்கிச்சா? அப்ப மார்க்கம் பொதுவா தான் சொல்லி, குர்ஆன் வந்து கொமனா சொல்லிக்கிது, வரையறுக்கல்ல. எங்களுக்கு தெரியும் உலமாக்கள் பொதுவா சொல்வார்கள் வந்து எந்த விஷயம் எல்லாம் மார்க்கம் வரையறுத்து சொல்லவில்லையோ அதுல நீங்க ஊர்ல என்ன பழக்கம் இருக்குதோ அந்த பழக்கத்தை வச்சு முடிவெடுங்க. விளங்கிச்சா? இப்ப ஒரு ஊர்ல ஒருவருக்கு டிரஸ் கொடுக்கறதா இருந்தா, இப்ப உதாரணமா ஒருவரை கூப்பிட்டு நாங்க ஒரு தொப்பியை கொடுத்தோம்னு வைங்க, சொல்லுவாரா நல்ல டிரஸ் ஒன்று தந்தாருன்னு சொல்லி? விளங்கிச்சா? சொல்ல மாட்டாரு. அப்படித்தானே, சாரம் உண்டு, ஒரு ஷர்ட் உண்டு, நல்லா மடிச்சு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா என்ன, மாஷா அல்லா முழுமையான ஒரு ஆடையன்னு செஞ்சிட்டாரு, தந்துட்டார். அப்ப எனவே ஊர்ல எதை டிரெஸ் ஆக நாங்க கருதுவோமோ அதை கொடுத்துட்டோம்னு சொன்னா இந்த சட்டம் என்ன, அது எந்த அளவு கொடுக்கணும், நடுத்தரமா கீழ்த்தரமா மேல்தரமா என்றது இங்க அல்லாஹ் என்ன செய்யல சொல்லல. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு தெரியும் மார்க்கத்துல பொதுவாக அல்லாஹ் சொல்றான், வலா தயம்மமுல் ஹபீஸ மின்ஹு துன்ஃபிகூன் வலஸ்தும் பிஆஹிதீஹி இல்லா அன் துக்மிதூ ஃபீ. அதாவது சதக்கா வழங்கும் போது ரொம்ப கீழ் மட்டத்துல உள்ளத கொடுக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க உங்களுக்கு அப்படி ஒன்று தந்தா கண்ணை பொத்திக்கொண்டு தான் நீங்க எடுப்பீங்கன்றான். உங்களுக்கு யாராவது அப்படி தந்தா நீங்க சந்தோஷமா எடுக்க மாட்டீங்க. இல்லைங்கச்சா? இப்ப கம்பெனில பஸ் கூப்பிட்டு என்ன செய்யறாரு, இந்த அப்படிங்கன்னு ஒரு பத்திரிகையால தாராரு. இல்லைங்கச்சா? ஜஸாக்கல்லாஹ் கைர் அப்படி எடுத்து போட்டு வருவாங்க. ஒரு ஆயிரம் ரியால் நீட் நடந்துவீங்க, மாஷா அல்லாஹ் முகத்துல சிரிப்பு என்ன, வாயில தேங்க்ஸ் என்ன. அப்ப எனவே கொடுக்கற சாமான் மனுஷனை சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கணும், அப்படித்தானே? அப்ப எனவே அல்லாஹு தஆலா ரிஸ்கல், அதாவது உணவளிக்க சொல்கின்றான், பிறகு ஆடை வழங்க சொல்கின்றான். ஆடை வழங்கும் போது அந்த ஆடையை பெறக்கூடிய மனிதன் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு ஆடையா இருக்கணும். ஆக லோக்கல் கொல்ட்டியில் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து ரெண்டு நாள்ல என்ன, முன்னாலையும் பின்னாலும் கிழிஞ்சு பேசிட்டாரு. சந்தோஷப்படுவானா இல்லாட்டி பாத்தீங்களா, இவெல்லாம் ஒரு மனுஷனான பதுவா செய்வானா? அப்ப எனவே கொடுக்கும் ஆடை அவர்களை மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யணும், ஒரு நடுத்தரமானதாக இருந்தா போதும். சரி, அப்ப முதலாவது அல்லாஹு தஆலா உணவளிக்க சொன்னான், பிறகு ஆடை வழங்க சொன்னான், அதுக்கு பிறகு சொல்கிறான் என்ன, ஒரு அடிமையை உரிமையிடுவது. எங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் அடிமைகள் ரொம்ப, அதாவது உரிமை விட வேண்டிய தேவையில் இருந்தார்கள். மார்க்கம் இந்த சட்டத்தை போட்டு அடிமைகளுக்கு நிறைய என்ன, அப்ப மூமினான அடிமைகள், குர்ஆனுடைய வேற வசனங்கள்ல மூமினான அடிமைகள்னு வருது. எனவே இந்த இடத்திலே உலமாக்கள் சொல்றாங்க, மூமினான அடிமை தான் எங்களுக்கு கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியவர். சரி, அப்ப மூமினான ஒரு அடிமையை நீங்க வழங்குங்க. பிறகு இந்த மூணுல எதையுமே செய்ய வாய்ப்பு கிடைக்கலன்னு வைங்க, அதாவது பத்து ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுக்கும் இவருக்கு வசதி இல்ல, ஆடை வழங்கவும் வசதி இல்ல, அடிமை உரிமையிடவும் இவருக்கு வசதி இல்லன்னு வைங்க, இந்த மூணுக்கும் வசதி இல்லாட்டி, இந்த மூணுல தான் சாய்ஸ், இந்த மூணுல விருமணத்தை நீங்க செய்யலும், இந்த மூணுக்குமே வசதி இல்லாட்டி மார்க்கம் என்ன சொல்லுது, அடுத்த கட்டம் நீங்க எங்க போங்க, அடுத்த கட்டம் மூன்று நோன்புக்களை நோற்று கொள்ளுங்கள். நீங்க மூன்று நோன்புக்களை என்ன செய்யுங்கள், நோற்றுக் கொள்ளுங்கள். சகோதரர்களை, இப்ப செய்ய முடியாது என்றது ரெண்டு வகை இருக்கு. அதுலயும் சமயத்தில் வந்து இவருக்கு வசதி இருக்குது, ஆனா ஊர்ல எல்லாரும் பணக்காரர்களாக்கிறாங்க, யாருக்கும் பேர் கொடுக்கிறது, இவருக்கு வசதி இருக்குது, இவருக்கு உணவளிக்கவும் மேலும் அடிமை உரிமையிடவும் அங்க அடிமை இல்லைங்க, இவர் கொடுக்கிற ஷேட்டை டிரெஸ் எடுக்கிறதுக்கும் ஆக்கள் இல்ல, இவர் கொடுக்கிற சாப்பாடு எடுக்கிறதுக்கும் ஆட்கள் இல்ல. அப்ப எனவே இப்படியும் ஏலாம போகலாம், சொல்லப்பட்ட இந்த மூணையும் செய்யாமல் இருப்பதற்கு. அப்ப வசதி இல்லாம செய்யாம இருக்கலாம், சமயத்துல வசதி இருக்கிறது பெறுவதற்கு ஆட்கள் இல்ல. எங்களுக்கு தெரியும் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய காலத்துல ஜக்காத்து பெறுவதற்கு மக்கள் இல்லாம இருந்தார்கள் ஊர்ல. ஜக்காத்து எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லையாம். அதனால பிற நாட்டுக்கு என்ன செய்யப்பட்டது, அந்த ஜக்காத்து திருப்பி அனுப்பப்பட்டது. அப்ப அப்படி ஒரு நிலைமை நாங்க இருக்கிற ஊர்ல இருந்தா, இப்ப இவரும் என்ன செய்யணும், மூன்று நோம்பு முடிக்கணும், இவரும் என்ன செய்யணும், மூன்று நோம்புகள் பிடிக்க வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யும் சத்தியத்தை நீங்கள் முறித்தால், சகோதரர்களே, முறிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் முறிக்கிறதுக்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. சமயத்தில் என்ன செய்யறார், வேண்டுமென்றே முறிக்கிறார், செய்வேண்டு வாக்களிச்சாரு, செய்யல, செய்ய மாட்டேன்னு வாக்களிச்சாரு, செஞ்சிட்டாரு, இப்ப சத்தியம் முறிஞ்சு விட்டது, என்ன செய்யணும், சத்தியத்தை முறித்தது யாருக்கும் தெரியாது, சும்மா இருக்கலாது. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சத்தியத்தை முறித்தால் அதற்கு என்ன செய்யுங்கள், பரிகாரம் செய்யுங்கள். சகோதரர்களே, இதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கடைசியாக ஒரு உபதேசத்தை செய்து அந்த வசனத்தை முடிக்கின்றான். என்ன சொல்கின்றான், ذَلِكَ كَفَّارَةُ أَيْمَانِكُمْ, இதுதான் உங்கள் சத்தியங்களுக்குரிய பரிகாரம், இதுதான் உங்கள் சத்தியங்களுக்குரிய பரிகாரம் என்று சொல்லிவிட்டு, ذَلِكَ كَفَّارَةُ أَيْمَانِكُمْ إِذَا حَلَفْتُمْ, நீங்கள் சத்தியம் செய்தால், இங்கேயும் பாருங்க, நீங்கள் சத்தியம் செய்தால் உங்கள் சத்தியத்திற்குரிய பரிகாரம் என்று குர்ஆன் மேலோட்டமாக சொல்கின்றது. ஆனால் சத்தியம் செய்தால் மட்டுமில்லை, செஞ்சு முறித்தால், அப்படித்தானே, சத்தியம் செய்து முறித்தால், முறித்தால் என்ன செய்யணும், நீங்க இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் எங்களை பார்த்து உபதேசிக்கின்றான். மூமின்களே, வஹ்ஃபதூ அய்மானகும், உங்கள் சத்தியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்கிறான். சகோதரர்களே, சத்தியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொன்னால், இந்த வசனத்துக்குள்ள, இந்த வார்த்தைக்குள்ள மூன்று கருத்துக்கள் உள்ளடங்குவதாக என்ன செய்கிறாங்க உலமாக்கள் சொல்றாங்க. ஆனா தர்ஜமால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தையை தான் அவர் எழுதிப்பாரு. என்ன எழுதிக்காங்க தர்ஜமால, உங்கள் சத்தியங்களின் பரிகாரமாகும், உங்கள் சத்தியங்களை முறித்து விடாமல் பேணி காத்து கொள்ளுங்கள், சத்தியங்களை முறித்து விடாது, பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்ப இந்த வசனத்துக்கு உலமாக்க விளக்கம் சொல்றாங்க, சத்தியத்தை பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் மூன்று அர்த்தம் அதுல அடங்கும். ஒன்று, சத்தியம் செய்யாம சத்தியத்தை பாதுகாருங்க, சத்தியம் செய்யாதீங்க, எடுத்ததுக்கெல்லாம் சும்மா போட்டு என்ன செய்யாதீங்க, ரொம்ப அவசியமான தேவை என்று என்ன செய்யாதீர்கள், சத்தியம் செய்யாதீர்கள். விளங்கிச்சா? அப்ப இதுவும் சத்தியத்தை பேணும் முறை, சத்தியத்தை பேணிக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள், சத்தியம் செய்யக்கூடாது, ரொம்ப அவசியம் இல்லாம என்ன செய்யக்கூடாது, சத்தியம் செய்யக்கூடாது. இது ஒரு முறை. இரண்டாவது ஒரு முறை சொல்றாங்க, என்ன, சத்தியம் செஞ்சுட்டீங்கண்டா அந்த செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்றுங்க, செய்வேன்னு சொன்னீங்கன்னா அதை செய்யுங்க, செய்ய மாட்டேன்னு சொன்னா செய்யாம இருங்க, அப்படி பாதுகாருங்க, அதை கொடுத்த வாக்கை என்ன செய்யுங்கள், பாதுகாருங்கள். இதுவும் சத்தியத்தை பேணக்கூடிய முறை. மூணாவது ஒரு முறை என்ன சொல்றாங்க, நீங்க சத்தியத்தை முறிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதற்குரிய பரிகாரத்தை கொடுத்து சத்தியத்தை பாதுகாத்துக்கோங்க. அப்ப இந்த மூன்று அர்த்தமும் அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையில், சத்தியத்தை பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தையில இந்த மூன்று அர்த்தமும் என்ன செய்கின்றது, அடங்கி போகின்றது. அல்லாஹு தஆலா சத்தியத்தினுடைய பரிகாரம் என்னவென்பதை இந்த வசனத்தில் மிக அழகாக எங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கின்றான். பிறகு கதாலிக யுபையினுல்லாஹு லகும் ஆயாதிஹி, இப்படித்தான் அல்லாஹ் அவனுடைய வசனங்களை உங்களுக்கு விளக்கி சொல்கின்றான். எதற்காக, லஅல்லகும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்காக. சகோதரர்களே, அடியான் அல்லாவுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவனிடத்தில் இருக்கும். நான் அல்லாவுக்கு நன்றி உள்ள அடியானாக என்ன செய்யணும், நான் வாழ வேண்டும். அப்ப நன்றி உள்ள அடியானாக இருப்பது என்பது அல்லாஹ் கொடுத்த அருட்பாக்கியங்களை பாதுகாப்பதுதான். அல்லாஹ் எப்படி அதை செலவழிக்க சொன்னானோ அந்த முறையில் என்ன செய்யணும், அது செலவழிக்கப்பட வேண்டும். இப்ப அல்லாஹு தஆலா நாம் ஓதிய இந்த மூன்று வசனங்களிலும் மிக முக்கியமான சில உபதேசங்களை எங்களுக்கு முன்வைத்தான். சகோதரர்களே, அதுல பிரதானமாக பாத்தீங்க என்று சொன்ன, அல்லாஹ் ஹராமாக்கியதை ஹலாலாக்கவோ அல்லாஹ் ஹலாலாக்கியதை ஹராமாக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. பிறகு அல்லாஹு தஆலா சஹாபாக்கள் எந்த அளவு மார்க்கத்தில் கவனம் உள்ளவர்களாக இருந்தார்கள், மார்க்கத்தில மார்க்கத்தை பேணுறதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசை, அந்த ஆசையினால் சமயத்தில் மார்க்கத்தில் சொல்லப்படாதவைகளை கூட என்ன செய்யணும், பேணோனும் என்று சொல்லி என்ன செய்தார்கள், அவர்கள் முடிவெடுத்தார்கள். ஆனால் மார்க்கம் அந்த வரம்பை மீறக்கூடாது என்ற சட்டத்தை அவர்களுக்கு விளக்கி சொன்னது. சகோதரர்களே, இந்த மார்க்கத்தில் எல்லை கடந்து நடப்பதை அல்லாஹ் எங்களுக்கு தடுக்கின்றான். மார்க்க விவகாரங்களில் நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்கள் எல்லை மீறி போகக்கூடாது. அதே போன்று சத்தியம் செய்தால், அந்த சத்தியத்தை முறித்தால் அதற்குரிய பரிகாரம் என்னவென்பது இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டது. எனவே அல்லாஹு தஆலா நாம் கேட்ட இந்த வசனங்களிலிருந்து இந்த விளக்கங்களிலிருந்து பயன்பெற்ற மக்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.